1. எருசலேமின் அழிவு. 17:38. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கின்றன. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னைச் சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் நையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்குச் செய்யும் நாட்கள் உனக்கு வரும். லூக்கா 19:42-44 என்றார்.
ஒலிவ மலையின் மீது நின்று இயேசு எருசலேமை நோக்கினார். அவர் முன்பாக நேர்த்தியும் சமாதானமுமான காட்சி வியாபித்திருந்தது. அது பஸ்கா பண்டிகையின் காலம். தேசிய பண்டிகையான அதை கொண்டாடும்படி எல்லா இடங்களிலிருந்தும் யாக்கோபின் பிள்ளைகள் அங்கு கூடியிருந்தனர். இஸ்ரவேலின் தலைநகரமான அது அழகிய திராட்சைத் தோட்டங்களுக்கும் பசுமையான சரிவுகளுக்கும் நடுவில் யாத்ரீகர்களின் கூடாரங்களால் நிறைந்த பனிக்குன்றுகளை உடையதாகவும் அரச அரண்மனைகளினாலும் பெரும் மாளிகைகளினாலும் எழுமினாலும் எழும்பினதாகவும் இருந்தது. வடதிசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். சங்கீதம் 48:2 என்று பண்டைய ஆஸ்தான பாடகர்கள் பாடினதற்கிசைவாக பரலோகத்தின் ஆதரவில் அது இருப்பதாக எண்ணி அழகுடனும் பாதுகாப்புடனும் இருப்பதாகக் கருதி துன்பத்தைக் காணாத ஒரு அரசியைப் போல நான் அமர்ந்திருக்கிறேன் என்ற வண்ணமாக இருந்தது. எருசலேம் தேவாலயத்தின் மாபெரும் கட்டிடங்கள் கண்களுக்கு பூரணமான காட்சியாக இருந்தன. பனி போன்ற வெண்மையான அதன் பளிங்குச் சுவர்களின் மீதும் தங்கமயமான வாசலின் மீதும் கோபுரங்களின் மீதும் மறைகின்ற சூரியனின் ஒளிப்படவே அவை பளபளத்தன. யூத நாட்டின் பெருமையாக பூரண வடிவுள்ளதாக அது நின்றிருந்தது. எந்த இஸ்ரவேல் பிள்ளையால்தான் அதை கண்டு மகிழாமலும் மனக்கிளர்ச்சி அடையாமலும் போற்றாமலும் இருக்கவியலும்? ஆனால் இயேசுவின் உள்ளம் வேறு விதமான சிந்தனைகளை உடையதாக இருந்தது. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுதார். லூக்கா 19:41.
வெற்றி வீரராக அவர் எருசலேமிற்குள் நுழைந்தபோது குருத்தோலைகள் அசைந்து ஓசன்னா என்று எழுப்பிய ஆரவாரம் குன்றுகளில் மோதி எதிரொலித்தது. ஆயிரக்கணக்கானவர்கள் ராஜா என்று மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த போது திடீரென உண்டான ஒரு மர்மமான துயரம் உலக மீட்பரை திகைக்க வைத்தது. மரணத்தை வென்றவர் அதன் அடிமைத் தலையில் இருந்தவர்களை கல்லறைகளிலிருந்து அழைத்து எழுப்பியவர் தேவகுமாரன். இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்டவர் துயரத்தால், சாதாரண துயரத்தால் அல்லாமல் மிகுந்த அடக்க முடியாத வேதனையால் அழுதார்.
தமது பாதங்கள் எங்கே சென்று கொண்டிருந்தன என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தும் தமக்காக கண்ணீர் சிந்தவில்லை. அவரை வேதனைக்குள்ளாக்கவிருக்கும் காட்சி கெத்செமனே அவர் முன் இருந்தது. நூற்றாண்டுகளாக பலியாடுகள் நடத்திச் செல்லப்பட்டுக் கொண்டிருந்த பாதையில் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல ஏசாயா 53:7 அவர் செல்ல வேண்டியதாயிருந்ததும் ஆட்டுவாசலும் அவரது காட்சிக்கு வந்தன. அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டிய இடமாகிய கல்வாரி வெகு தூரத்தில் இல்லை. பாவநிவாரண பலியாக கிறிஸ்து தமது ஆத்துமாவை ஊற்றிவிடும் சமயம் அவர் நடந்து செல்ல வேண்டியதான பாதையில் இருளும் திகிலும் விழ வேண்டியிருந்தது. அப்படியிருந்தும் மகிழ்ச்சிமிக்க இந்த வேளையில் மேலே சொல்லப்பட்ட காட்சிகளை எண்ணி பார்த்ததினால் அவருக்குள் துயரத்தின் சாயல் படியவில்லை. அவருக்கு நேரிடவிருக்கிற மனித இனத்தால் தாங்கிக் கொள்ள இயலாத வேதனைகள் தன்னலமற்ற அவரது ஆத்துமாவை இருளச் செய்யவில்லை. எருசலேமின் ஆயிரக்கணக்கானவர்களுக்காக யாரை இரட்சிக்கவும் ஆசீர்வதிக்கவும் வந்தாரோ அவர்களது குருட்டுத்தனத்தையும் மனந்திரும்ப மறுக்கும் சுபாவத்தையும் பார்த்து அழுதார்.
தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களாக தேவனால் வழங்கப்பட்டிருந்த சிறப்பான ஆதரவும் பாதுகாப்பும் இயேசுவின் கண்களுக்கு முன் வந்தது. வாக்குத்தத்தத்தின் மகன் எதிர்ப்பில்லாத பலி ஆடாக கட்டப்பட்டு கிடந்த தேவகுமாரன் தம்மை பலியாகச் செலுத்துவதின் முன்னடையாளமாக இருந்த பலிபீடத்தின் இடமாக மோரியாமலை இருந்தது. அங்குதான்
விசுவாசத்தின் தகப்பனுக்கு மேசியாவைப் பற்றிய மகிமைமிக்க வாக்குத்தத்தமும் ஆசீர்வாதமிக்க உடன்படிக்கையும் உறுதிப்படுத்தப்பட்டது. ஆதியாகமும் 22:9-16-18. குற்றமுள்ள மனிதர்களின் இரட்சிப்பிற்காக நிகழ இருக்கின்ற இரட்சகரின் ஈடுபலியைக் காட்டும் அடையாளமாக சங்காரதூதனின் முதலாம் நாளாகமும் 21 பட்டயத்தை தடுத்த பலியின் அக்கினி உயர எழும்பிச் சென்ற ஒர்னானின் களம் அந்த இடத்திலிருந்தது. சர்வபூமியிலும் தேவனால் சிறப்பிக்கப்பட்ட இடமாக எருசலேம் இருந்தது. கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். சங்கீதம் 132:13. பரிசுத்த தீர்க்கதரிசிகள் அங்கிருந்துதான் காலம் நெடுகிலும் எச்சரிப்பின் தூதை கொடுத்து வந்தனர். ஆசாரியர்கள் அவர்களுடைய தூப கலசங்களை அசைக்க வணங்குபவர்களின் ஜபங்களுடன் சேர்த்து சுகந்த வாசனையான மேகம் அங்கிருந்துதான் தேவ சமூகத்திற்கு எழும்பியிருந்தது. அங்குதான் மகிமையின் மேகத்தில் கிருபாசனத்திற்கு மேலாக ஏகோவா தமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தியிருந்தார். பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கின்ற ஏணியின் அடிப்பாகம் அங்குதான் இருந்தது.
அந்த ஏணியின் வழியாகத்தான் தேவதூதர்கள் பூமிக்கு இறங்கவும் பரலோகத்திற்கு ஏறவும் ஆதியாகமும் 28:12 யோவான் 1:51 வழியைக் கண்டனர். அதுவே எல்லாவற்றிற்கும் மேலான பரிசுத்தமான இடத்திற்குச் செல்லும் பாதையை உலகிற்கு திறந்தது. இஸ்ரவேல் ஒரு தேசமாக பரலோகத்துடன் அதற்குண்டாயிருந்த பிணைப்பை தொடர்ந்து பாதுகாத்திருந்தால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக என்றென்றைக்கும் நிலைத்திருந்திருக்கும். எரேமியா 17:21-25. ஆனால் அனுகூலம் பெற்றிருந்த அந்த மக்களின் வரலாறு பின்னிட்டுப் போவதும் கலகம் செய்வதுமான அத்தாட்சிகளை உடையதாக இருந்தது. அவர்கள் பரலோகத்தின் கிருபையை நிராகரித்துவிட்டனர். வழங்கப்பட்டிருந்த சலுகைகளை தவறான வழியில் வீணடித்திருந்தனர். கொடுக்கப்பட்டிருந்த வாய்ப்புகளை மலிவானவைகளாக எண்ணி கை நழுவ விட்டிருந்தனர்.
இஸ்ரவேல் தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்திருந்த போதிலும் 2:36 கர்த்தர் இன்னமும் இரக்கத்தை காக்கின்றவராகவும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவராகவும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ளவராகவும் இருந்தார். யாத்திராகமம் 34:6. அதுமட்டுமன்று மறுபடியும் மறுபடியும் அவர்கள் தேவனை நிராகரித்த போதும் அவரது இரக்கம் அவர்களுடன் மன்றாடிக் கொண்டிருந்தது. ஒரு தகப்பனுக்கு மகன் மீது இருக்கக்கூடிய அன்பை விட அதிகமான அன்போடு தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராயிருந்தபடியால் அவர்களிடத்துக்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். 2:36 கண்டனம், கெஞ்சுதல், கடிந்து கொள்ளல் அனைத்தும் பயனற்று போனபோது பரலோகத்தின் அதி உன்னதமான ஈவை அவர்களிடம் அனுப்பினார். அதுமட்டுமல்ல, அந்த ஒரே ஈவின் மூலமாக பரலோகம் முழுவதையுமே தாரை வார்த்துவிட்டார்.
மனம் திரும்ப மறுக்கும் அந்த பட்டணத்தினிடம் வேண்டுதல் செய்யும்படி தேவகுமாரன் தாமே அனுப்பப்பட்டார். நற்கனி தரும் ஒரு திராட்சை செடியாக இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கிறிஸ்துதான் கொண்டு வந்தார். சங்கீதம் 80:8. அவரது கரமே அஞ்ஞான மார்க்கத்தை அதற்கு முன்னிருந்து துரத்தியது. செழிப்பான குன்றின் மீது அவர் அதை நாட்டியிருந்தார். அவர் தமது பாதுகாவலினால் அதைச் சுற்றிலும் வேலி அடைத்திருந்தார். அதைச் சீர்படுத்தி காத்திட அவரது ஊழியக்காரர்கள் அனுப்பப்பட்டிருந்தனர். நான் என் திராட்சத்தோட்டத்திற்காகச் செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? ஏசாயா 5:1-4. அதற்குச் செய்யப்படாதது என்ன என்று அவர் வியந்தார். அது நல்ல திராட்சைக் கனிகளை கொடுக்கும் என்று அவர் எதிர்பார்த்திருந்தபோது அது காட்டுத் திராட்சைக் கனியை கொடுத்தது. என்றபோதிலும் அது நற்கணிதரும் என்று ஆவல் மிகுந்த நம்பிக்கையில் அவர் தமது திராட்சைத் தோட்டத்திற்கு நேரடியாக வந்தார். அதை அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்பதற்காக வந்தார். அவர் அவருடைய திராட்சைச் செடியைச் சுற்றிலும் கொத்தினார். அதை கிளை நறுக்கி உரமிட்டார். அவரால் நடப்பட்ட இந்த திராட்சைச் செடியை காப்பதற்கு அவர் தொடர்ந்து சகல முயற்சிகளையும் செய்தார்.
ஒளியின் கர்த்தரான மகிமையின் கர்த்தர் 3 ஆண்டுகள் சொந்த ஜனங்களிடம்
உள்ளும் புறமுமாகச் சென்றார். நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38, லூக்கா 4:18, மத்தேயு 11:5. பிசாசினால் ஒடுக்கப்பட்டிருந்த அனைவரையும் குணப்படுத்தி, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து, இதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கி, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்து, குருடருக்கு பார்வையை தந்து, சப்பாணிகளை நடக்கச் செய்து, செவிடர்களுக்கு காது கேட்கச் செய்து, குஷ்டரோகிகளை சுகப்படுத்தி, மரித்தோரை எழுப்பி, நன்மை செய்கிறவராக எங்கும் சுற்றித் திரிந்தார். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. என்னும் கிருபையின் அழைப்பு சகல வகுப்பினருக்கும் ஒரே விதமாக கொடுக்கப்பட்டது. நன்மைக்கு பதிலாக தீமையும் அன்புக்கு பதிலாக வெறுப்பும் அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட போதிலும், சங்கீதம் 109:5, இரக்கம் காட்டுதல் என்னும் கிருபையின் ஊழியத்தை அவர் சீராகச் செய்தார். அவரது கிருபையை நாடிச் சென்றவர்களை அவர் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. நிந்தையையும் அவமானங்களையும் அன்றாட பங்காகப் பெற்று மனிதர்களின் தேவைகளைச் சந்திக்கவும் அவர்களது துயரங்களை இலகுவாக்கவும் ஊழியம் செய்தவர் நித்திய ஜீவனாகிய பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சினார். அவருக்கென்று ஒரு வீடில்லாதவராக அலைந்து திரிபவராக இருந்தார். முரட்டாட்டமிக்க மிக கடினமான இதயங்களால் அவரிடமிருந்து வந்த இரக்கத்தின் அலைகள் திருப்பியடிக்கப்பட்டபோது, விவரிக்க இயலாத அன்பும் இரக்கமும் நிறைந்த பலத்த அலையாக மீண்டும் அவரிடமிருந்து அவர்களை நோக்கி அனுப்பப்பட்டது. இஸ்ரவேல் தனக்கு உதவக்கூடியவராக இருந்த ஒரே நண்பரையும் விட்டுத் திரும்பிவிட்டது. அவரது அன்பின் வேண்டுதல்கள் நிந்திக்கப்பட்டன. அவரது ஆலோசனைகள் கேட்கப்படவில்லை. அவரது எச்சரிப்புகள் கேலியாக்கப்பட்டன.
நம்பிக்கை, மன்னிப்பு ஆகியவைகளின் காலம் வேகமாக கடந்து கொண்டிருந்தது. நெடுநாட்களாக தாமதப்படுத்தப்பட்டிருந்த தேவ கோபாக்கினையின் பாத்திரம் கிட்டத்தட்ட நிரம்பியிருந்தது. காலங்கள் நெடுகிலும் நிகழ்ந்த மருளவிழுகையினாலும் கலகத்தினாலும் குற்றமுள்ளதாயிருந்த ஒரு ஜனத்தின் மேல் சொறிவதற்கென்று ஆபத்துக்களாகிய மேகங்கள் கருமை அடைந்து கொண்டிருந்தன. நிகழவிருக்கின்ற அந்த நிலையிலிருந்து அவர்களை காக்கக்கூடியவரான ஒரே ஒருவரை அவர்கள் அலட்சியப்படுத்தி நிந்தித்து நிராகரித்தனர். விரைவில் அவரை சிலுவையில் அறையவும் உள்ளனர். தேவனுடைய ஆதரவையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தத இஸ்ரவேல் ஜனத்தின் நாட்கள் கிறிஸ்து கல்வாரியில் தொங்கும்போது முடிவடைய இருந்தது. உலகத்தின் ஆதாயங்களையும் பொக்கிஷங்கள் அனைத்தையும் விட ஒரு ஆத்துமாவின் இழப்பு கணக்கிட முடியாத அளவிற்கு நஷ்டமாயிருந்தது. கிறிஸ்து எருசலேமை பார்த்தபோது, ஒரு காலத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்த அந்த ஜனம், அவரது விசேஷமான பொக்கிஷமாக இருந்த அந்த இடம் முற்றிலுமாக அழிய இருக்கும் காட்சியைக் கண்டார். இஸ்ரவேலின் பாவங்களால் அதற்கு நிகழ இருக்கும் பயங்கரமான பாழ்கடிப்பிற்கு காரணமான அதன் மருளவிழுகையை எண்ணி தீர்க்கதரிசிகள் அழுதனர். அடிமைகளாக்கப்பட்டு போன கர்த்தரின் மந்தைக்காக, வெட்டுண்டு போன தன் ஜனத்தின் குமாரத்திகளுக்காக இரவும் பகலும் அழுவதற்கு தனது கண்கள் கண்ணீரூட்டாயிருக்க வேண்டுமென எரேமியா விரும்பினார். எரேமியா 9:1-13-17. அப்படியிருக்க, வருடங்களாக மட்டுமின்றி யுககங்கள் நெடுகிலுமான தீர்க்கதரிசன பார்வையை உடையவரின் துயரம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? இதுவரை ஏகோவாவின் வாசஸ்தலமாயிருந்த அந்த நகரத்தின் மீது சங்காரதூதன் கடந்து செல்லுவதை அவர் கண்டார். பிற்காலத்தில் தீத்து அரசனும் அவனது இராணுவமும் சூழ்ந்து கொள்ளவிருக்கின்ற அதே இடமான ஒலிவமலை சிகரத்தின் மீது அவர் நின்று கண்ணீரால் மங்கிய கண்களினால் அந்த நகரத்தின் பள்ளத்தாக்குகளையும் புனிதமான பிராகாரங்களையும் எதிரிகளின் இராணுவம் அவைகளைச் சூழ்ந்து கொண்டிருப்பதையும் கண்டார். யுத்தம் செய்வதற்காக இராணுவம் நடக்கின்ற சத்தத்தை அவர் கேட்டார். முற்றுகையிடப்பட்ட அந்த நகரத்திலிருந்து தாய்மார்களும் குழந்தைகளும் உணவிற்காக அழுகின்ற குரலை அவர் கேட்டார். அவர்களுடைய புனிதமான அழகான வீடுகளும் அரண்மனைகளும் கோபுரங்களும் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு, ஒரு காலத்தில் அவை நின்றிருந்த இடங்கள் மண்மேடுகளாகவும் இடிபாடுகளாகவும் இருக்கப்போவதையும் அவர் கண்டார். காலத்தினூடாக அவர் நோக்கியபோது உடன்படிக்கையின் ஜனங்கள் கவனிப்பாரற்று கடற்கரையில் சிதறிக்கிடக்கும் உடைந்த கப்பலின் பாகங்களைப் போல ஒவ்வொரு நாட்டிலும் சிதறிக்கிடப்பதை அவர் கண்டார். எருசலேமிற்கும் அவளது பிள்ளைகளுக்கும் வரவிருக்கும் தண்டனையால் முதல் தடவையாக பருகவிருக்கும் கோபாக்கினையின் முழு பாத்திரத்தையும் அவர் கண்டார். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை கிசருகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. மதத்தேயு 23:37. தேவ அன்பும் ஏக்கமும் இரக்கமும் நிறைந்தவரிடமிருந்து இப்படிப்பட்ட துக்கமான வார்த்தைகள் வந்தன. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நியாயத்தீர்ப்பைச் செலுத்தும் தேவதூதனை நான் நிறுத்தி வைத்தேன். உன்னை மனந்திரும்பும்படி நான் அழைத்த அழைப்பு வீணாயிற்று. நீ சாதாரணமான வேலைக்காரர்களையோ பிரதிநிதிகளையோ மட்டும் நிராகரிக்காமல் உன்னுடைய மீட்பரான இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நிராகரித்துவிட்டாய். நீ அழிக்கப்பட்டு போனால் அதன் பொறுப்பு உன்னுடையதாக மட்டுமே இருக்கும். அப்படியிருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. யோவான் 5:40.
கீழ்ப்படியாமைக்கான தேவனுடைய நியாயத்தீர்ப்பை சந்திக்க விரைந்து சென்று கொண்டிருந்த எருசலேமில் அவிசுவாசத்தாலும் கலகத்தாலும் கடினப்பட்டு போன ஒரு உலகத்தை கிறிஸ்து கண்டார். விழுந்து போன ஒரு இனத்தின் மீதுள்ள ஆபத்து அவரது ஆத்துமாவை நெருக்கியதால் அவரது உதட்டிலிருந்து அதிக வருத்தமான அழுகை உண்டானது. துன்பமும் கண்ணீரும் இரத்தம் சொரிதலும் மானிடரின் பாவத்தினால் உண்டானவைகள் என்னும் ஆதாரத்தைக் கண்டதால் துயரத்தால் அமிழ்ந்து போன பூமியின் மீது அவரது எல்லையற்ற இரக்கம் நிறைந்த இதயம் நெகிழ்ந்தது. அவர்கள் அவர்கள் எல்லோரையும் விடுவிக்க அவர் வாஞ்சித்தார். உதவிகளுக்கு ஆதாரமாயிருப்பவரை ஒரு சிலர் மட்டுமே தேடுவார்கள். இரட்சிப்பை அவர்களுக்கு அருகில் கொண்டு வருவதற்காக அவர் தமது ஜீவனை மரணத்தில் ஊற்றவும் விருப்பமுள்ளவராக இருந்தார். ஆனால் ஜீவனை பெற்றுக்கொள்ளுவதற்காக சிலர் மட்டுமே அவரிடம் வரக்கூடியவர்களாக இருந்தனர். பரலோகத்தின் மேன்மையானவர் கண்ணீரிலிருக்கிறார். முடிவில்லாதவரான தேவனின் குமாரன் ஆவியில் கலங்கி துயரத்தில் கீழே கவிழ்கிறார். இந்த காட்சி பரலோகம் முழுவதையும் வியப்பில் ஆழ்த்தினது. இந்த காட்சி பாவத்தின் அநீதத்தன்மையை நமக்கு வெளிக்காட்டுகிறது. தேவ பிரமாணத்தை மீறும்போது உண்டாகும் விளைவுகளிலிருந்து குற்றவாளியை காப்பதென்பது எல்லையற்ற வல்லமைக்குங்கூட எவ்வளவு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதையே இந்த காட்சி வெளிக்காட்டுகிறது. உலகின் கடைசி தலைமுறை தலைமுறையை இயேசு நோக்கி பார்த்து எருசலேமின் அழிவிற்கு காரணமான வஞ்சனையைப் போன்ற வஞ்சனையில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதைக் கண்டார்.
கிறிஸ்துவை நிராகரித்ததுதான் யூதரின் பெரும் பாவமாக இருந்தது. அதைப்போலவே பரலோகத்திலும் பூமியிலுமுள்ள இறையரசின் அஸ்திவாரமாகிய தேவ பிரமாணத்தை நிராகரிப்பதே கிறிஸ்தவ உலகின் பெரும் பாவமாயிருக்கும். ஏகோவாவின் கற்பனைகள் நிந்திக்கப்பட்டு இல்லாதவைகளென்று எண்ணப்படும் இரண்டாம் மரணத்தினால் உண்டாகும் அழிவிற்கு பாத்திரமான லட்சக்கணக்கானவர்கள் சாத்தானுக்கும் பாவத்திற்கும் அடிமையானவர்கள் தங்களை சந்திக்கும் நாளில் சொல்லப்படும் சத்திய வார்த்தைகளை கவனிக்க மறுத்துவிடுவார்கள். கடுமையான குருட்டாட்டம், வினோதமான ஏமாற்றுதல். கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்பு யூத ஆட்சியாளர்களின் மாய்மாலத்தை மறுதலித்து கடைசி தடவையாக தேவாலயத்தை விட்டு புறப்பட்ட பின்பு மறுபடியும் அவர் தமது சீடர்களோடும் கூட ஒலிவமலைக்குச் சென்று அந்த பட்டணத்தை நோக்கியிருந்த ஒரு சரிவான புல்வெளியில் அமர்ந்தார். அவர் மறுபடியும் ஒருமுறை அதன் சுவர்களையும் அதன் கோபுரங்களையும் அதன் மாளிகைகளையும் நோக்கினார். அழகின் கிரீடமாக அந்த புனித மலையை சிங்காரித்து ஜொலித்துக் கொண்டிருந்த ஆலயத்தை மீண்டும் நோக்கினார். சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. சங்கீதம் 76:2 என்று 1000 வருடங்களுக்கு முன் இஸ்ரவேலை தேவன் தாம் வாசம் பண்ணும் இடமாக தெரிந்து கொண்டதினால் அதன் மீது அவருக்கிருந்த ஆதரவை சங்கீதக்காரன் பெரிதுபடுத்தி கூறினார். யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சியோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் எந்தைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திவாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். சங்கீதம் 78:68-69. இஸ்ரவேல் வரலாற்றின் மிக உன்னதமான காலத்தில் முதலாம் ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. இதற்காக ஏராளமான பொக்கிஷங்கள் தாவீது அரசனால் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தது. அதன் நிர்மாணப் பணியின் திட்டமனைத்தும் தெய்வீக ஏவுதலால் செய்யப்பட்டிருந்தது. முதலாம் நாளாகமும் 28:12-19. இஸ்ரவேலின் ஞானிகளில் சிறந்தவனான சாலமோன் அரசனால் அது கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. உலகம் அதுவரை கண்டிருந்த கட்டிடங்கள் அனைத்தையும் விட அந்த தேவாலயம் மிக மேலானதாக இருந்தது. அப்படியிருந்தும் இரண்டாவது தேவாலயம் பற்றி ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன், ஆகாய் 2:9-7 என்றார்.
முதல் தேவாலயம் நேபுகாத் நேச்சாரால் அழிக்கப்பட்ட பின் கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன் அது திரும்ப எடுத்து கட்டப்பட்டது. ஆயுட்காலம் முழுவதும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஜனங்கள் பாழடைந்து கிட்டத்தட்ட பாலைவனம் போலிருந்த அதை திரும்ப கட்டினார்கள். இரண்டாவது ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட போது சாலமோனின் தேவாலயத்தின் மகிமையைக் கண்டிருந்த அவர்கள் நடுவிலிருந்த வயது சென்ற முதியவர்கள் அது முதலாம் தேவாலயத்தை விட தரக்குறைவாக இருப்பதைக் கண்டு அழுதனர். இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையைக் கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறதல்லவா? ஆகாய் 2:3, எஸ்ரா 3:12 என்று அந்த ஜனங்களில் உண்டாயிருந்த உணர்ச்சியை ஆகாய் தீர்க்கதரிசி அழுத்தமாக விவரித்தார். அதற்கு பின் இந்த இரண்டாம் ஆலயத்தின் மகிமை முதலாம் ஆலயத்தின் மகிமையை விட மேலானதாக இருக்குமென்கிற வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இரண்டாம் ஆலயத்தின் கட்டிடச் சிறப்பு முதலாம் ஆலயத்தை விட மேலானதாக இருக்கவில்லை. மேலும் முதலாம் ஆலயத்திலிருந்த தேவ பிரசன்னம் இதில் இருக்கவில்லை. அதன் பிரதிஷ்டையை குறிக்கும் தெய்வீக வல்லமை எதுவும் அச்சமயம் வெளிக்காட்டப்படவில்லை. புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் நிரம்பும்படி மகிமையின் மேகம் எதுவும் காணப்படவில்லை. அதன் பலிபீடத்தின் மீது படைக்கப்பட்ட பலியை எரிக்க பரலோகத்திலிருந்து அக்கினி கீழே இறங்கவில்லை. அங்கு கேருபீன்களுக்கு மத்தியிலிருந்த கிருபாசனம் இருக்கவில்லை. அங்கு ஷெக்கினா என்னும் தேவ பிரசன்னம் இருக்கவில்லை. சாட்சியின் பலகைகளும் அதற்குள்ளிருக்கவில்லை. ஏகோவாவினிடத்தில் விசாரிக்கும் ஆசாரியனுக்கு ஏகோவாவின் சித்தம் இன்னதென்று அறிவிக்கும் சத்தமும் அங்கு கேட்கப்படவில்லை. ஆகாயின் மூலமாக கொடுக்கப்பட்ட தேவ வாக்கு தத்தம் நிறைவேறிவிட்டது என்பதைக் காட்டும் வீண் முயற்சியில் 100 ஆண்டுகளாக யூதர்கள் ஈடுபட்டிருந்தனர். அதே சமயம் தீர்க்கதரிசியின் வார்த்தையின் உண்மையான பொருள் என்ன என்பதை அறிய முடியாதபடிக்கு பெருமையும் நம்பிக்கையின்மையும் அவர்களை குருடாக்கியிருந்தன. ஏகோவாவின் மகிமமிக்க மேகத்தினால் இரண்டாவது ஆலயம் சிறப்பிக்கப்படவில்லை. ஆனால் தெய்வத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் தமக்குள் வாசமாய்க் கொண்டிருப்பவரின் பிரசன்னத்தினால் மாம்சத்தில் வந்த தேவனால் அது நிரம்பியிருந்தது. நாசரேத்தின் மனிதன் அந்த ஆலயத்தின் பரிசுத்த பிராகாரங்களில் போதித்து சுகமளித்தபோது சகல ஜனங்களாலும் விரும்பப்பட்டவர் உண்மையில் அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தார். முதலாம் ஆலயத்தின் மகிமையை விட இந்த ஆலயத்தின் மகிமை கிறிஸ்துவின் பிரசன்னம் ஒன்றினால் மட்டுமே மேலானதாக இருந்தது. ஆனால் பரலோகம் அளித்த ஈவை இஸ்ரவேல் நிராகரித்துவிட்டது. மிக தாழ்மையான அந்த ஆசாரியர் அந்த ஆலயத்தின் தங்கவாசலை கடந்து சென்ற அந்த நாளிலேயே அதன் மகிமையும் அந்த ஆலயத்தை விட்டு நிரந்தரமாக நீங்கிப் போயிற்று. உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கிவிடப்படும். மத்தேயு 23:38 என்ற இரட்சகரின் வார்த்தைகள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டன. எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் என்று கிறிஸ்து முன்னறிவித்தபோது சீடர்கள் ஆச்சரியமும் பயமும் நிறைந்தவர்களாக அவரது வார்த்தைகளின் பொருளை பூரணமாக அறிந்து கொள்ள விரும்பினார்கள்.
அந்த கட்டிடத்தின் அலங்காரத்தை சிறப்பிக்க, செல்வமும் வேலையும் கட்டிடப்பணியின் திறனும் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக செலவிடப்பட்டிருந்தன. அந்த ஆலயம் மிகச் சிறப்பானதாக இருக்கும்படி ஏரோது மன்னனரசின் செல்வத்தையும் யூதர்களின் பொக்கிஷங்களையும் தாராளமாகச் செலவு செய்திருந்தான். உலகப் பேரரசனும் கூட அதற்காக திரளான நன்கொடைகளைச் செலுத்தியிருந்தான். ரோமாபுரியிலிருந்து தருவிக்கப்பட்ட மிகப்பெரிய பளிங்கு கற்களால் அதன் வடிவின் ஒரு பகுதி அமைக்கப்பட்டிருந்தது. இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது பாரும் Mark 13:1 என்று அவரது சீடர்கள் கூறி அவரது கவனத்தை ஈர்த்தனர். இதற்கு பதிலாக, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டுப் போகும் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். Matthew 24:2 என்று இயேசு சொன்னார்.
கிறிஸ்து உலகப்பிரகாரமான மகிமையில் வந்து மனந்திரும்பாத யூதர்களைத் தண்டித்து ரோமரின் நுகத்தடியை அந்த ஜனத்தின் மீதிருந்து உடைத்தெறிந்து உலக சக்கரவர்த்தியாக இருக்கப்போகும் சம்பவத்தை அவரது சீடர்கள் எருசலேமின் விழுகையுடன் இணைத்து பார்த்தனர். கர்த்தர் 2ஆம் தடவை வரப்போவதாக அவர்களுக்குச் சொல்லியிருந்தார். எனவே எருசலேமின் மீது நிகழ இருக்கின்ற நியாயத்தீர்ப்புகள் பற்றி குறிப்பிடப்பட்டபோது அவர்களது எண்ணங்கள் அவரது வருகையை நோக்கிச் சென்றன. அவர்கள் ஒலிவமலையின் மீது அவரை சூழ்ந்திருந்தபோது, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்குச் சொல்ல வேண்டும், Matthew 24:3 என்றார்கள்.
எதிர்காலக் காட்சியானது அந்த சீடர்களுக்கு கிருபையினால் திரையிடப்பட்டு மறைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய மீட்பரின் பாடுகளையும் மரணத்தையும் அவர்களுடைய நகரமும் தேவாலயமும் அழியப் போகிறதையும் அந்த வேளையில் அவர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்களானால் பயங்கரங்கள் அவர்களை மேற்கொண்டிருந்திருக்கும். காலத்தின் முடிவிற்கு முன்னிருந்த முக்கிய சம்பவங்களை கிறிஸ்து மேலோட்டமாக வரைந்து காட்டினார். அவரது வார்த்தைகள் அப்பொழுது சரியாக அறிந்து கொள்ளப்படவில்லை. ஆனால் அவைகளின் பொருளும் அதில் சொல்லப்பட்டிருந்த போதனைகளும் தேவையான போது அவருடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. அவர் உரைத்த தீர்க்க தரிசனம் இருவகை பொருள் உள்ளதாக இருந்தது. அது எருசலேமின் அழிவை நிழலாட்டமாக காட்டிய அதே சமயத்தில் கடைசி நாளில் நிகழவிருக்கும் பயங்கரங்களையும் தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தது.
மருள விழுந்து போன இஸ்ரவேலின் மீது வரவிருக்கும் நியாயத்தீர்ப்பை குறித்து, குறிப்பாக மேசியாவை நிராகரித்து சிலுவையில் அறைவதனால் உண்டாகக்கூடிய தேவ கோபத்தின் பழிவாங்குதலை குறித்து அவரது பேச்சை கவனித்திருந்த சீடர்களுக்கு இயேசு அறிவித்தார். பயங்கரமான உச்சக்கட்டத்தை அடையும் முன் சற்றும் தவறாத அடையாளங்கள் நிகழும். பயப்படும் அந்த வேளை சடுதியாவும் விரைவாகவும் வரும் என்று இதைப்பற்றி தமது அடியார்களை இரட்சகர் எச்சரித்தார். மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கக் காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். Matthew 24:15-16. ரோமர்களின் உருவ வழிபாட்டு முறைகள் எருசலேமின் மதில்களுக்குச் சற்று தொலைவில் பரிசுத்த பூமியின் மீது அமைக்கப்படும்போது கிறிஸ்துவின் அடியார்கள் நகரத்தை விட்டு வெளியே ஓடிப்போவதில் பாதுகாப்பு பெற வேண்டும். எச்சரிப்பின் அடையாளம் காணப்படும்போது தபப்பிச் செல்ல இருப்பவர்கள் தாமதிக்கக்கூடாது. எருசலேமிலும் யூதேயாவெங்கிலும் தப்பிச் செல்லுவதற்காக காணப்படும் அடையாளத்திற்கு உடனே கீழ்ப்படிய வேண்டும். வீட்டின் மேலிருக்கிறவன் தனது விலைமதிப்புள்ள பொக்கிஷத்தை காப்பதற்கென்று வீட்டிற்குள் செல்லக்கூடாது. வயல்களிலோ அல்லது திராட்சை தோட்டங்களிலோ தங்கள் மேலாடைகளை கழற்றி வைத்துவிட்டு பகலின் உஷ்ணமான வேளையில் வேலை செய்பவர்கள் தங்கள் மேலாடைகளை எடுப்பதற்கு திரும்பக்கூடாது.
பெரும் அழிவிற்குள்ளாகாதபடிக்கு அவர்கள் வினாடி நேரங்கூட தாமதிக்கக்கூடாது.
ஏரோதின் நாட்களில் எருசலேம் அழகுபடுத்தப்பட்டதாக மட்டும் இராமல் கோபுரங்களினாலும் சுவர்களினாலும் கோட்டைகளினாலும் நிர்மாணம் செய்யப்பட்டு அதனுடைய இயற்கையான பலம் அதிகரிக்கப்பட்டு வலிமையுடையதாகவும் எதிரிகள் உள்ளே நுழைய முடியாததாகவும் இருந்தது. அதன் அழிவு பற்றி அந்த காலத்தில் வெளிப்படையாக யார் முன்னறிவித்தாலும் அவர்களை
நோவாவை பயத்தைக் கொண்டு வருபவன் என்று நோவாவின் காலத்தில் அக்காலத்து மக்கள் எப்படி கருதினார்களோ அப்படியே கருதினார்கள். ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. மத்தேயு 24:35 என்று கிறிஸ்து அறிவித்திருக்கிறார். எருசலேமின் பாவத்தி நிமித்தம் அதற்கு எதிராக தேவகோபம் உண்டாகும் என்று பகிரங்கமாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. அதன் முரட்டுத்தனமிக்க அவநம்பிக்கை அதன் விழுகையை நிச்சயமாக்கியிருந்தது. நியாயத்தை அருவறுத்து செம்மையானவைகளையெல்லாம் கோணலாக்கி சியோனை இரத்தப்பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதைக் கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயந்தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். மீகா 3:9-11 என்று கர்த்தர் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக அறிவித்திருந்தார். கள்ளத்தனமும் சுயநீதியுமிக்க எருசலேம்வாசிகளைப் பற்றி இந்த வார்த்தைகள் உண்மையாக விவரிக்கப்பட்டிருந்தன. நாங்கள் மிகுந்த கண்டிப்புடன் தேவ பிரமாணங்களை அனுசரிப்பவர்கள் என்று அவர்கள் தங்களைப் பற்றி கூறிக்கொண்டு தேவ பிரமாணத்தின் கோட்பாடுகள் அனைத்தையும் மீறிக் கொண்டிருந்தனர். கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமும் மாசின்மையும் அவர்களுடைய அக்கிரமங்களை வெளிக்காட்டினதால் தங்களுடைய பாவங்களின் பலனாக ஏற்பட்ட துன்பங்களுக்கெல்லாம் கிறிஸ்துதான் காரணம் என்று குற்றஞ்சாட்டி கிறிஸ்துவை வெறுத்தனர். அவர் பாவமற்றவர் என்று அவர்கள் அறிந்திருந்த போதிலும் தங்களுடைய ஜனங்களின் பாதுகாப்பிற்கு அவருடைய மரணம் தேவையானது என்று அறிவித்திருந்தனர். நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்துப் போடுவார்களே என்றார்கள். யோவான் 11:48. கிறிஸ்து பலியாக்கப்பட்டால் தாங்கள் மறுபடியும் ஒருமைப்பாடுள்ள பலமிக்க ஜனமாக இருக்க முடியுமென்று இவ்விதமாக ஆராய்ந்து நிதானித்து, ஜனங்கள் முழுவதும் அழிவதை விட ஒருவன் மரிப்பது நல்லது என்று அவர்களுடைய பிரதான ஆசாரியன் சொன்னதற்கு இசைந்தார்கள். இவ்வாறாக சியோனை இரத்தப்பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் யூதத் தலைவர்கள் கட்டினார்கள். இரட்சகர் அவர்களுடைய பாவத்தை கண்டித்ததினால் அவரை கொலை செய்த பின்னும் அவர்கள், நாங்கள் தேவனுடைய அனுகூலத்தையுடைய அவருடைய சுவிசேஷத்தை நிராகரித்தவர்களின் மீதும் அவரது குமாரனை கொலை செய்தவர்களின் மீதும் தேவன் காட்டிய நீடிய பொறுமை மிக வியப்பானது. கனிகுடாத மரத்தைப் பற்றிய ஓவமை யூத ஜனங்களுடன் தேவன் நடந்து கொண்ட விதத்தை பிரதிபலிப்பதாக இருந்தது. இதை வெட்டிப்போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? லூக்கா 13:7 என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போதிலும் தேவ இரக்கம் சிறிது காலம் தாமதித்தது. கிறிஸ்துவின் சுபாவத்தையும் அவரது ஊழியத்தையும் குறித்து இன்னும் அறிவில்லாத அநேக யூதர்கள் இருந்தனர். பெற்றோர்களுக்கு கிடைத்திருந்த வெளிச்சத்தையும் வாய்ப்புகளையும் பெறாத அவருடைய ஜனங்கள், எங்கள் எதிரியிடமிருந்து அவர் எங்களை விடுவிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய சுயநீதி நிறைந்த எண்ணமாக இருந்தது. ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டுமேடுகளாய்ப்போம். மீகா 3:12 என்று மீகா தீர்க்கதரிசி முன்னுரைத்தார். எருசலேமின் வீழ்ச்சியை குறித்து கிறிஸ்து தாமே அறிவித்த 40 வருடங்களுக்குப் பின்னும் அந்த நகரத்தின் மீதும் அதன் ஜனத்தின் மீதும் நிகழையிருந்த நியாயத்தீர்ப்பை அவர் தாமதிக்கச் செய்தார். அநேக பிள்ளைகளிருந்தனர். கிறிஸ்துவின் பிறப்பிலும் ஜீவியத்திலும் மட்டுமல்லாது அவரது மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் தீர்க்கதரிசனம் எவ்விதமாக நிறைவேறியது என்பதைக் காணும்படி அப்போஸ்தலர்கள் மற்றும் அவர்களுடன் இணைந்தவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரசங்கங்களின் வழியாக தேவன் அவர்கள் மீது ஒளி வீசும்படி செய்தார். பிள்ளைகள் பெற்றோரின் பாவங்களுக்காக தண்டிக்கப்படவில்லை. பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருந்த சகல வெளிச்சத்துடன் கூட தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகப்படியான வெளிச்சத்தையும் நிராகரித்ததின் காரணமாக பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர்களின் பாவங்களுக்கு பங்காளிகளாகி தங்களுடைய அக்கிரமங்களின் அளவை நிரப்பினார்கள். எருசலேமின் மீதான தேவனுடைய நீடிய பொறுமை
யூதர்களின் முரட்டுத்தனமான பிடிவாதத் தன்மையை உறுதிப்படுத்தியது. இயேசுவின் சீடர்களின் மீதிருந்த வெறுப்பாலும் மூர்க்கத்தனத்தினாலும் அவர்கள் தங்களது இரக்கத்தின் இறுதி அழைப்பை நிராகரித்தனர். அப்பொழுது தேவன் அவர்களின் மீதிருந்த பாதுகாப்பை பின்னிழுத்து சாத்தான் மீதும் அவனது தூதர்களின் மீதும் தாம் வைத்திருந்த தடை செய்யும் வல்லமையை நீக்கிவிட்டார். அதனால் அந்த ஜனங்கள் தாங்கள் தெரிந்து கொண்ட அவர்களது தலைவனான சாத்தானின் கட்டுப்பாட்டிற்குள் விட்டுவிடப்பட்டனர். தீய உணர்வுகளை கட்டுப்படுத்துகிற கிறிஸ்துவின் கிருபையை அவர்களுடைய பிள்ளைகள் நிராகரித்துவிட்டதினால் அவர்களிடத்திலிருந்த அவ்வுணர்வுகள் இப்பொழுது வெற்றியடைந்தன. மிக பயங்கரமான ஆத்துமாவின் மிக கீழ்த்தரமான இச்சைகளை சாத்தான் அவர்களில் அனுப்பினான். உணர்ச்சிகளினாலும் குருட்டுத்தனமான வெறிகளினாலும் ஆட்கொள்ளப்பட்டு காரண காரியங்களை அறியவும் சிந்திக்கவும் மனிதர்கள் தவறினர். கொடுமை செய்வதில் அவர்கள் சாத்தானைப் போலாகிவிட்டிருந்தனர். சந்தேகம், விரோதம், சண்டைகள், கலகம், கொலை ஆகியவைகள் குடும்பங்களிலும் ஜனங்களிடத்தில் மேலானவர்கள் முதல் கீழானவர்கள் வரை அனைவரிடத்திலும் இருந்தது. ஒரு இடத்திலும் பாதுகாப்பு இருக்கவில்லை. நண்பர்களும் உறவினர்களும் ஒருவரையொருவர் வஞ்சித்தனர். பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளையும், பிள்ளைகள் தங்கள் பெற்றோரையும் கொன்றனர். அதிபதிகள் தங்களை ஆளும் வல்லமையை இழந்தவர்களாக இருந்தனர். கட்டுப்பாடற்ற இச்சைகளின் வெறியினால் அவர்கள் பயங்கரவாதிகளாயினர்.
குற்றமற்றவரான களங்கமற்ற தேவகுமாரனை குற்றவாளியாக்குவதற்காக யூதர்கள் பொய்ச்சாட்சிகளையும் அங்கீகரித்திருந்தனர். இப்போது பொய்க்குற்றச்சாட்டுகள் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை நிலையற்றதாக்கிவிட்டது. இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓயப்பண்ணுங்கள், ஏசாயா 30:11 என்று அவர்கள் தங்களுடைய செயல்களின் மூலமாக காலங்காலமாகவே சொல்லிக் கொண்டிருந்தனர். இப்பொழுது அவர்களுடைய விருப்பம் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டுவிட்டது. அதற்கு மேல் தேவபயம் அவர்களுக்கு இடையூறு செய்யவில்லை. அந்த ஜனத்தின் தலைமையில் சாத்தான் இருந்தான். மிக மேலான சமூக மார்க்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரும் அவனால் வாரிக்கொள்ளப்பட்டனர்.
ஒருவரையொருவர் எதிர்க்கும் பிரிவுகளின் தலைவர்கள் துர்ப்பாக்கியமாக பலியாக்கப்பட்டவர்களை கொள்ளையடிக்கவும் சித்திரவதை செய்யவும் ஒன்று சேர்ந்தவர்கள் மறுபடியும் ஒருவர் மீது ஒருவர் வீழ்ந்து இரக்கமின்றி வெட்டிக் கொலை செய்தனர்.
பயங்கரமான அவர்களது கோபாவேசத்தை ஆலயத்தின் மீதுள்ள பக்தியினாலும் கூட கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆராதனை செய்து கொண்டிருந்தவர்கள் பலிபீடத்தின் முன் அடித்து வீழ்த்தப்பட்டனர். கொலையானவர்களின் உடல்களினால் ஆலயம் தீட்டுப்பட்டிருந்தது. அப்படியிருந்தும் இந்த நரகத்தன்மை மிகுந்த செயல்களைச் செய்யத் தூண்டியிருந்தவர்கள் அவர்களது குருட்டுத்தனமான தேவதூஷணமிக்க இருமாப்பினால் எருசலேம் தேவனுடைய நகரமாக இருப்பதினால் அது அழிக்கப்படும் என்னும் பயம் தங்களுக்கில்லை என்று ஜனங்கள் முன் அறிவித்திருந்தனர்.
பெரும் படைவரிசைகளான ரோம நாட்டு படையினர் அந்த நகரத்தை முற்றுகையிட்டிருந்த அந்த நேரத்தில் யூதத் தலைவர்கள் தங்களுடைய வல்லமையை மேலும் உறுதியாக ஸ்திரப்படுத்திக் கொள்ளுவதற்காக கள்ளத் தீர்க்கதரிசிகளுக்கு லஞ்சம் கொடுத்து தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை வருவதற்காக அவர்கள் காத்திருக்க வேண்டுமென்று அறிவிக்கும்படி செய்திருந்தனர். அவர்களுடைய எதிரிகளை தோற்கடிக்க உன்னதமானவர் குறுக்கிடுவார் என்று திரளானவர்கள் கடைசி வரை நம்பியிருந்தனர்.
ஆனால் இஸ்ரவேல் அதற்கு கொடுக்கப்பட்டிருந்த தெய்வீக பாதுகாப்பை உதைத்து தள்ளியிருந்தது. எனவே இப்போது அதற்கு பாதுகாப்பு இல்லை.
எதிரிகளின் சேனைகள் அவர்களது அரண்களை தகர்த்து போர் செய்யக்கூடியவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் உட்கட்சி பிரிவினைகளால் ஒருவராலொருவர் கொலை செய்யப்பட்ட அவர்களது பிள்ளைகளின் இரத்தத்தால் அவர்களது தெருக்கள் கருஞ்சிவப்பு நிறமாகிக் கொண்டிருந்தது. அந்தோ பரிதாபத்திற்குரிய எருசலேமே!
எருசலேமின் அழிவை பற்றி கிறிஸ்துவினால் முன்னறிவிக்கப்பட்டவைகள் அனைத்தும் எழுத்தின்படி நிறைவேறின. நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மத்தேயு 7:2 என்ற அவரது எச்சரிப்பிலிருந்த உண்மையை யூதர்கள் அனுபவித்தனர். நிகழையிருக்கும் பாழ்கடிப்பு, வீழ்ச்சி ஆகியவைகளை முன்னறிவிக்கும் துன்பகரமான சம்பவங்களுக்காக அடையாளங்களும் அதிசயங்களும் தோன்றின. நடியிரவு நேரத்தில் செயற்கையான ஒரு ஒளி ஆலயத்தின் மீதும் பலிபீடத்தின் மீதும் பிரகாசித்தது. சூரியன் மறையும் வேளையில்
மேகங்களின் மீது இரதங்களும் போர் வீரர்களும் யுத்தம் செய்வதற்காக அணி திரள்வது போன்ற காட்சிகள் சித்திரங்களாகத் தெரிந்தன. இரவு நேரங்களில் பரிசுத்த ஸ்தலத்தில் ஊழியத்தில் ஈடுபட்டிருந்த ஆசாரியர்கள் இனம் புரியாத சத்தங்களினால் பயந்து கலங்கினார்கள். மிலம் நடுங்கிற்று. நாம் இங்கிருந்து வெளியேறிச் செல்லுவோமாக என்னும் திரள் கூட்டமானவர்களின் அழுகுரல்கள் கேட்கப்பட்டன. பெரிய கிழக்கு வாசல் கதவு மனிதர்கள் கூட்டமாகச் சேர்ந்து நகர்த்தினாலும் கூட சாத்த முடியாத அளவிற்கு மிகவும் கனமானதாக இருந்த கல்தளத்திற்கடியில் மிக ஆழமாக புதைக்கப்பட்டிருந்த தடித்த இரும்பு தூண்களுடன் பிணைக்கப்பட்டிருந்த அந்த வாசல் கதவு காணக்கூடிய ஒருவருமில்லாமல் நள்ளிரவில் திறவுண்டது.
ஒரு மனிதன் எருசலேம் நகரின் தெருக்களில் மேலும் கீழுமாக 7 வருடங்கள் தொடர்ந்து நடந்து அந்த நகரத்திற்கு வர இருக்கும் ஆபத்துக்களை அறிவித்திருந்தான். அவன் பகலிலும் இரவிலும் கிழக்கு திசையிலிருந்து ஒரு சத்தம், மேற்கு திசையிலிருந்து ஒரு சத்தம், 4 திசைகளிலிருந்தும் எருசலேமுக்கும் ஆலயத்திற்கும் எதிரான ஒரு சத்தம், மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் எதிரான ஒரு சத்தம், சகல ஜனங்களுக்கும் எதிரான ஒரு சத்தம் என்ற வார்த்தைகளை ஒரு அவலமான ஒப்பாரியைப் போல சோகமாக அலறிக் கொண்டிருந்தான். அந்த அந்நியன் சிறையாக்கப்பட்டு கசையால் அடிக்கப்பட்டான். ஆனால் அவனது உதடுகளிலிருந்து எவ்விதமான குற்றச்சாட்டும் உண்டாகவில்லை. அவமதிப்புக்கும் நிந்தனைக்கும் ஆளான போதும் எருசலேமிற்கு ஐயோ, அதன் குடிகளுக்கு ஐயோ என்று மட்டும் பதில் கூறினான். அவன் சிறை வைக்கப்பட்டிருந்த இடத்திலேயே கொலை செய்யப்படும் நாள் மட்டும் அவன் கூறி வந்த எச்சரிப்புகள் ஓயவில்லை.
எருசலேமின் அழிவின் போது ஒரு கிறிஸ்தவன் கூட அழியவில்லை. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் வேண்டும். லூக்கா 21:20-21 என்று கிறிஸ்து அவரது சீடர்களை எச்சரித்திருந்தார். அவரது வார்த்தைகளை நம்பியிருந்த அனைவரும் வாக்கு பண்ணப்பட்டிருந்த அடையாளத்தை கவனித்திருந்தனர். செஸ்டியஸ் என்னும் ரோம நாட்டு தளபதியின் தலைமையில் ரோம இராணுவ வீரர்கள் எருசலேமை சூழ்ந்து கொண்ட பின் உடனடியான ஒரு தாக்குதலுக்குச் சாதகமான அனைத்தும் அவர்களுக்கு இருந்தது. முற்றுகைக்கு உள்ளானவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையற்ற நிலையில் எதிர்ப்பு எதுவும் இல்லாமல் சரணடையக்கூடிய நிலைமையில் இருந்தபோது சற்றும் எதிர்பாராத விதத்தில் வெளிப்படையான எந்த காரணமுமின்றி அந்த ரோம நாட்டு தளபதி தனது இராணுவத்தை பின்வாங்கச் செய்து அந்த முற்றுகையை விட்டுவிட்டுச் சென்றனர். ஆனால் தேவனுடைய மக்களின் நன்மைக்காக தேவனுடைய இரக்கமிக்க ஏற்பாடு நிகழ்ச்சிகளை இயக்கியிருந்தது. காத்துக்கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு முன்குறிக்கப்பட்டிருந்த அடையாளம் கொடுக்கப்பட்டு இரட்சகரின் எச்சரிப்புக்கு கீழ்ப்படிய விரும்பின அனைவருக்கும் இப்பொழுது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. யூதர்களானாலும் ரோமர்களானாலும் கிறிஸ்தவர்கள் ஓடிப்போவதற்கு இடையூறு செய்யாதபடி நிகழ்ச்சிகள் ஆட்சி செய்யப்பட்டன.
செஸ்டியஸ் திரும்பிச் சென்றபோது முற்றுகையிடப்பட்டிடப்பட்டிருந்த யூதர்கள் வெளியே வந்து போர் செய்யாமல் சென்று கொண்டிருந்த அவனது சேனையை பின்தொடர்ந்தனர். இவ்விதமாக இந்த இரு கூட்டத்தினரும் ஈடுபட்டிருந்தபோது அந்த நகரத்தை விட்டு வெளியேற கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவர்களை குறுக்கிட முயன்றிருந்திருக்கக்கூடிய எதிரிகளும் அந்த நாட்டில் இல்லாமலிருந்தனர். அச்சமயத்தில் கூடாரப் பண்டிகையை முன்னிட்டு யூதர்கள் எருசலேமில் கூடியிருந்தனர். அதனால் அந்த தேசம் முழுவதிலும் இருந்த கிறிஸ்தவர்கள் தடை செய்யப்படாதவர்களாக தப்பிச் செல்ல முடிந்தது. யோர்தானுக்கு அப்பாலுள்ள பெரேயா தேசத்திலிருந்த பெல்லா எனும் நகருக்கு அவர்கள் ஓடிப்போனார்கள்.
செஸ்டியஸின் சேனையை பின்தொடர்ந்த யூத சேனைகள் ரோமர்களின் சேனையை அழித்துவிடக்கூடிய விதத்தில் அவர்களது இராணுவத்தின் பின்பகுதியின் மீது மிகப் பயங்கரமாக பாய்ந்தனர். ரோமர்களின் சேனை மிகுந்த கஷ்டத்துடன் பின்திரும்பிச் செல்லுவதில் வெற்றியடைந்தது. ஏறத்தாழ எவ்விதமான இழப்புமின்றி தங்களுக்கு கிடைத்த கொள்ளைப் பொருட்களுடனும் வெற்றியுடனும் யூதர்கள் எருசலேமிற்கு திரும்பினர். என்றபோதிலும் வெளிப்படையாகத் தோன்றிய இந்த வெற்றி அவர்களுக்கு தீங்கைத்தான் கொண்டு வந்தது. ரோமர்களின் தாக்குதலை தடுக்க வேண்டுமென்ற பிடிவாதமான ஆவியை அவர்களில் தூண்டிவிட்டாது விழுந்து போன அந்த நகரத்தின் மீது சொல்லி முடியாத ஆபத்தை விரைவாகக் கொண்டு வந்தது.
எருசலேமின் மீதான முற்றுகையை
ரோம நாட்டு தளபதி டைட்டஸ் திரும்பவும் தொடங்கினபோது அதன் மீது உண்டான ஆபத்துக்கள் மிகப் பயங்கரமானவையாக இருந்தன. பஸ்கா பண்டிகையின் சமயத்தில் இலட்சக்கணக்கான யூதர்கள் அந்த நகரத்திற்குள் கூடியிருந்தபோது அந்த நகரம் முற்றுகையிடப்பட்டது. அங்கு உணவுப் பொருட்கள் ஏராளமாக இருந்திருந்தது. அவைகளை கவனமாகச் செலவு செய்திருந்தால் அதுவே அவர்களுக்கு பல வருடங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் அங்கிருந்த ஒருவரை ஒருவர் எதிர்க்கும் பிரிவினை கோஷ்டிகளின் பொறாமையினாலும் பழிவாங்குதலினாலும் அந்த உணவுப் பொருட்கள் அதற்கு முன்னதாகவே அழிக்கப்பட்டுவிட்டதினால் இப்பொழுது பட்டினியின் பயங்கரங்கள் அனைத்தும் அனுபவத்திற்கு வந்தன. ஒரு படி கோதுமை ஒரு தாலந்துக்கு விற்கப்பட்டது. மனிதர்கள் அவர்களது அரை கச்சைகளின் தோலையும் காலணிகளின் தோலையும் ஆயுத உரைகளின் தோலையும் ஒலையும் கடித்து தின்னும் அளவிற்கு பசியின் கொடுமை அத்தனை பயங்கரமாயிருந்தது. நகரத்தின் சுவர்களுக்கு வெளியில் வளர்ந்திருந்த காட்டுச் செடிகளை உணவிற்காக பிடுங்கிக் கொண்டு வர மக்கள் இரவு நேரங்களில் திருட்டுத்தனமாக பெரிய எண்ணிக்கையில் கோட்டைச் சுவரை கடந்து சென்றனர். இதில் அநேகர் பிடிபட்டு கொடுமையான சித்திரவதைகளுக்கும் மரணத்திற்கும் உள்ளாகியிருந்த போதிலும் இந்த நிலைமை தொடர்ந்தது. இவ்வளவு பெரிய ஆபத்துக்கிடையில் அவர்கள் சேகரித்து வந்த பொருட்கள் அடிக்கடி அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டன.
மறைத்து வைத்திருந்த கொஞ்ச உணவை அவர்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்ள அதிகாரத்திலிருந்தவர்கள் கொடூரமான மனிதத்தன்மையற்ற சித்திரவதைகளை செய்தனர். இப்படிப்பட்ட கொடுமை மிக்க செயல்கள் நல்ல முறையில் உணவை உண்டிருந்தவர்களாலேயே அடிக்கடி நடத்தப்பட்டிருந்தது. எதிர்காலத்திற்காக உணவுப் பொருட்களை சேகரித்து வைப்பதற்காகவும் அவர்கள் இப்படிச் செய்தனர்.
பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தார்கள். இயல்பான மனிதநேயம் அழிந்துவிட்டது போல் காணப்பட்டது. கணவர்கள் மனைவிகளையும் மனைவிகள் தங்கள் கணவன்களையும் கொள்ளையிட்டனர். வயது சென்ற பெற்றோர்களின் வாய்களிலிருந்து அவர் களது பிள்ளைகள் உணவை பிடுங்கிச் செல்லுவது காணக்கூடியதாக இருந்தது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஏசாயா 49:15 என்னும் தீர்க்கதரிசியின் கேள்விக்கு விழுந்து போன அந்த நகரின் சுவருக்குள்ளிருந்து இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. என் ஜனமாகிய குமாரத்தியின் அழிவில் அவைகள் அவர்களுக்கு ஆகாரமாயின புலம்பல் 4:10 என்று பதில் கிடைத்தது. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு உன்னிடத்தில் சுகசெல்வத்தினாலும் செருக்கினாலும் தன் உள்ளங்காலை தரையின்மேல் வைக்க அஞ்சின செருக்கும் சுகசெல்வமுமுள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் நஞ்சு கொடி நிமித்தமும் தான் பெற்ற பிள்ளைகளினிமித்தமும் தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் தன் குமாரக்குமாரத்தியின் மேலும் வன்கண்ணாயிருப்பாள். உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைவுபடுவதினால் அவைகளை இரகசியமாய் தின்னுவான். உபாகமம் 28:56-57 என்று தீர்க்கதரிசனமாக கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு மறுபடியும் நிறைவேறியது.
ரோம நாட்டு சேனைத் தலைவர்கள் யூதர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணி அதனால் அவர்களை சரணடையச் செய்யலாமென எண்ணினார்கள். சிறைப்பிடிக்கப்பட்ட கைதிகளில் எதிர்ப்பு காட்டியவர்கள் சவுக்கால் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அந்த நகரச்சுவரின் முன்பாக சிலுவைகளில் அறையப்பட்டனர். இந்த விதமாக நாள்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள் சாகடிக்கப்பட்டனர். இத்தகைய பயங்கரமான செயல்கள் யோசபாத்தின் பள்ளத்தாக்கு கல்வாரி ஆகிய இடங்களில் சிலுவைகளுக்கிடையில் கடந்து செல்ல இடமில்லாமல் போகுமட்டும் தொடர்ந்தது. இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக மத்தேயு 27:25 என்று பிலாத்துவின் நியாயாசனத்திற்கு முன் கூறப்பட்ட பயங்கரமான வஞ்சம் தீர்க்கும் சொல்லாகிய சாபத்தின் பலன் அவர்களை பயங்கரமாகச் சந்தித்தது.
பயங்கரமான அந்த காட்சிக்கு ஒரு முடிவைக் கொண்டு வரவும் அதன் மூலமாக எருசலேமை அதன் முற்றிலுமான அழிவிலிருந்து காக்கவும் டைட்டஸ் மனப்பூர்வமான விருப்பமுள்ளவனாக இருந்தான். பள்ளத்தாக்குகள் எங்கும் இறந்தவர்களின் உடல்கள் குவியல்களாக இருந்ததை அவன் பார்த்தபோது திகைத்துப் போனான். வசியம் செய்யப்பட்ட ஒருவனைப் போல அவன் ஒலிவமலையின் உச்சியில் நின்று மேன்மையான அந்த ஆலயத்தை பார்த்து அதன் ஒரு கல்கூடத் தொடப்படலாகாது என்று கட்டளையிட்டான். அந்த பலமிக்க இடத்தை கைப்பற்றிக் கொள்ள முயலுமுன் பரிசுத்தமான அந்த இடத்தை இரத்தத்தால் தீட்டுப்படுத்தும்படி
தன்னை நிர்பந்திக்க வேண்டாம் என்ற தனது ஆர்வமிக்க வேண்டுகோளை யூதத் தலைவர்களுக்கு விடுத்தான். அவர்கள் வெளியே வந்து வேறு எந்த இடத்திலிருந்தாவது போர் செய்தால் எந்தவொரு ரோம நாட்டு வீரனும் அந்த ஆலயத்தின் மக்திமிக்க தன்மையை மீறமாட்டான் என்றான். அவர்களையும் அவர்களது நகரத்தையும் அவர்களது தொழுகையின் இடத்தையும் காப்பாற்றுவதற்காக அவர்கள் சரணடைய வேண்டும் என்று ஜோசிபஸ் என்பவனும் மிகமேலான பேச்சுத்திறனுடன் அவர்களை கெஞ்சி மன்றாடினான். ஆனால் கசப்பான சாபங்கள் அவனது வார்த்தைகளுக்கு பதிலாக கிடைத்தன. அவர்களது இறுதி மத்தியஸ்தனாக இருந்த அவன் அவர்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்த போது கூரிய ஆயுதங்கள் அவன் மீது வீசி எறியப்பட்டன. தேவகுமாரனுடைய வேண்டுகோள்களை யூதர்கள் நிராகரித்திருந்தனர்.
சிநேகபாவமிக்க ஆட்சேபனையும் கெஞ்சுதலும் இப்பொழுது கடைசி வரை எதிர்த்து நிற்க அவர்களை நடத்தியது அந்த ஆலயத்தை காப்பாற்ற வேண்டுமென்ற டைட்டஸின் முயற்சி வீணானதாக இருந்தது. அவனைவிடப் பெரியவரான ஒருவர் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டுப் போகுமென்று அறிவித்திருந்தார். கிபி 70 இந்த நிகழ்ச்சியானது தீர்க்க தரிசனத்தின்படியே நிகழ்ந்தேறியது.
யூதத் தலைவர்களின் குருட்டுத்தனமான பிடிவாதமும் முச்சுகையிடப்பட்டிருந்த நகருக்குள் நிகழ்ந்திருந்த அதிக வெறுப்புமிக்க குற்றங்களும் ரோமர்களின் அச்சமூட்டக்கூடிய கோபத்தையே தூண்டிவிட்டன. எனவே அந்த ஆலயத்தை பலாத்காரத்தினால் கைப்பற்ற டைட்டஸ் இறுதியாக முடிவு செய்தான். அப்படியிருந்த போதிலும் கூடுமானால் அது அழிவிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆனானால் அவனது கட்டளைகள் கருத்தில் கொள்ளப்படாமற் போயின. பின்பு இரவு நேரத்தில் அவன் தனது கூடாரத்திற்குச் சென்றபின் முற்றுகையிடப்பட்ட ஆலயத்திலிருந்த யூதர்கள் வெளியிலிருந்த போர் வீரர்களை தாக்கினார்கள். இந்த போராட்டத்தின் போது ஒரு வீரன் அந்த ஆலயத்தின் நுழைவு மண்டபத்தின் திறந்த வெளியின் வழியாக ஒரு தீப்பந்தத்தை வீசியெறிந்தான். உடனே கேதுரு மரப்பலகையால் மூடப்பட்டிருந்த அதன் அறை தீப்பற்றி எரிந்தது. டைட்டஸ் தனது சேனையின் துணைத் தலைவர்களுடன் அந்த இடத்திற்கு விரைந்து அந்த தீயை அணைக்கும்படி இராணுவ வீரர்களுக்கு கட்டளையிட்டான். அவனது வார்த்தைகள் செவிமடுக்கப்படாமல் போயிற்று. இராணுவ வீரர்கள் அவர்களது கோபாவேசத்தில் எரியும் தீப்பந்தங்களை ஆலயத்தைச் சேர்ந்திருந்த அறைகளிலும் வீசி எறிந்து அங்கு அடைக்கலமாயிருந்த ஏராளமானவர்களை அவர்களது பட்டயத்தினால் கொன்று குவித்தனர். ஆலயப் படிக்கட்டுகளின் வழியாக இரத்தம் தண்ணீரைப் போல பெருக்கெடுத்து ஓடியது. ஆயிரம் ஆயிரங்களான யூதர்கள் அழிந்தனர். போரின் சத்தத்திற்கு மேலாக இக்கபோத், அதாவது மகிமை நீதாவது, மகிமை நீங்கிப் போய்விட்டது என்னும் உரத்த சத்தங்கள் கேட்கப்பட்டன.
இராணுவ வீரர்களின் கோபாவேசத்தை தடுக்க முடியவில்லை என்பதை டைட்டஸ் கண்டான்.
அவன் தனது உடன் அதிகாரிகளுடன் அந்த பரிசுத்த மாளிகையின் உட்பகுதியை சுற்றி கவனித்தான். அதன் அழகிய தோற்றமும் பிரகாசமும் அவனை ஆச்சரியத்தால் நிரப்பியது. அக்கினி பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இன்னும் பரவாமலிருந்ததினால் அதைக் காக்கும் கடைசி முயற்சியில் அவன் ஈடுபட்டு பாய்ந்து முன் சென்று அந்தப் பெருந்தீயின் முன்னேற்றத்தை தடை செய்யும்படி வீரர்களை எச்சரித்தான். லிபராலிஸ் எனும் 100 அதிபதி கீழ்ப்படிந்து செயல்படும்படி தனது சேவகர்களை வற்புறுத்தினான். ஆனால் யூதர்களின் மீதிருந்த பகையுணர்வு, போரின் பயங்கரமான அமளி, கொள்ளைப் பொருள்களின் மீதிருந்த தீராத ஆசை ஆகியவைகள் பேரரசனின் மீதிருந்த மதிப்பையின் கூட விட்டுவிடச் செய்திருந்தன. அக்கினி தழலின் ஒளியில் தங்களை சுற்றிலும் காணப்படும் அனைத்தும் பொன்னாக ஜொலிப்பதை போர் வீரர்கள் கண்டு கணக்கில் அடங்காத பொக்கிஷங்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக யூகித்துக் கொண்டனர். ஒரு வீரன் தான் என்ன செய்கிறோம் என்று அறியாமலேயே தனது தீபந்தத்தை கதவின் கீழ்களுக்கிடையில் நுழைக்கவே வினாடி நேரத்தில் அந்தக் கட்டிடம் முழுவதும் தீக்கிரையாயிற்று. கண்டறியாமல் போகச் செய்யும் புகையினாலும் அக்கினியினாலும் வீரர்கள் பின்வாங்கிச் செல்ல நேரவே மேன்மைமிக்க அந்த மாளிகை அதன் முடிவைக் காண விட்டுவிடப்பட்டது.
ரோமர்களின் பார்வைக்கே அது வேதனை தரும் திடுக்கிடக்கூடிய காட்சியாக இருந்தபோது யூதர்களுக்கு எவ்விதமாக இருந்திருக்கும்? அந்த நகரத்தின் தலைமையிடமாக இருந்த அந்த குன்று ஒரு எரிமலையைப் போல எரிந்தது. பயங்கரமான ஓசையுடன் கட்டிடங்கள் ஒன்றன்பின் ஒன்றாகச் சரிந்து வீழ்ந்தன. கேதுரு மரமச்சுப்பாவிய கூரைகள் நெருப்புத் தகடுகளாயின. உயர்ந்தெழும்பி நின்றிருந்த கோபுரங்கள்
சிவப்பு நிற ஒளியுடன் நெருப்புத் தூண்களைப் போலாயின. வாசற்கோபுரங்களிலிருந்து பெரும் நெருப்பும் பெரும் புகையும் எழும்பின. இந்த பெரும் நெருப்பினால் பக்கத்துக் குண்டுகளும் வெளிச்சத்தால் நிறைந்தது. கருமையடைந்த பெரும் மனித கூட்டத்தினர் அழிவு நெருங்கி வருவதை பயங்கரமான திகிலுடன் கவனித்துக் கொண்டிருந்தனர். நகரத்தின் மேல்பகுதியின் சுவர்களும் உயரமான இடங்களும் வெளிரிய முகங்களாலும் நம்பிக்கையற்ற வேதனையால் நிறைந்த முகங்களாலும் நிரம்பியிருந்தன. மற்றவர்கள் ஒன்றும் செய்ய முடியாத கோபத்தால் முகத்தைச் சுழித்துக் கொண்டிருந்தனர். அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருந்த ரோம வீரர்களின் அமளிகளும் அக்கினி ஜூவாலையால் அழியும் கலகக்காரர்களின் கூச்சல்களும் சீறியெழும் நெருப்புச் சுவாலையின் சீற்றத்துடனும் கீழே விழும் பெரும் உத்தரங்களின் இடிமுழக்கங்களுடனும் கலந்தன. நகரின் மேல்பகுதியிலிருந்த மக்களின் வீரிடும் அலறல்களும் மார்பில் அடித்துக் கொள்ளும் கதறல்களும் மலைகளிலும் அதன் சுவரெங்கிலும் எதிரொலித்தது.
பசியினாலும் பஞ்சத்தினாலும் செத்துக்கொண்டிருந்த மனிதர்கள் தங்களுடைய மனத்துயரம் பாழ்கடிப்பு ஆகியவைகளை வெளிக்காட்டி அலறுவதற்கு தங்களிடம் மீதமாக இருந்த பலத்துடன் ஒன்று திரண்டனர். நகரின் உட்புறத்தில் நிகழ்ந்த படுகொலைகள் வெளியில் காணப்பட்டதை விட அதிக பயங்கரமானதாக இருந்தது. ஆண்களும் பெண்களும் முதியோரும் இளைஞரும் கலகக்காரர்களும் ஆசாரியர்களும் சண்டையிட்டவர்களும் இரக்கம் காட்டும்படி மன்றாடினவர்களும் வேற்றுமையின்றி கோடரிகளால் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர். கொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை கொலை செய்தவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருந்தது. படுகொலை செய்யச் சென்ற இராணுவத்தினர் தங்களது வேலையை செய்வதற்கு பிணக்குவியல்களின் மீதுதான் ஏறிச் செல்ல வேண்டியதிருந்தது.
அந்த ஆலயத்தின் அழிவிற்குப் பின் விரைவில் அந்த நகரம் முழுவதும் ரோமர்களின் கரங்களுக்குள் வீழ்ந்தது. உள்ளே நுழைய முடியாதவைகளாக இருந்த தங்களுடைய கோபுரங்களை யூதத் தலைவர்கள் கைவிட்டுவிட்டு தனிமையாக நிற்பதை டைட்டஸ் கண்டான். அவன் வியப்புடன் அவர்களை பார்த்து, தேவன் அவர்களை தனது கரங்களுக்குள் கொடுத்து விட்டார் என்று அறிவித்தான். ஏனெனில் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இயந்திரத்தினாலும் கூட பிரம்மாண்டமான அந்த கோட்டை கொத்தளங்கள் மேற்கொள்ளப்பட முடியாததாக இருந்தது. அந்த நகரமும் ஆலயமும் அவைகளின் அஸ்திவாரம் வரை எரிந்து போயின. பரிசுத்தமான அந்த வீடு ஆலயம் நின்றிருந்த நிலம் ஒரு வயலைப் போல உழப்பட்டது. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகா தீர்க்கதரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டிலுள்ள மேடுகளாய்ப்போம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னான். எரேமியா 26:18. முட்டிகைக்குப் பின் நிகழ்ந்த படுகொலையில் லட்சக்கணக்கான மக்கள் அழிந்தனர். உயிருடன் இருந்தவர்கள் வெற்றி பெற்றவர்களின் பரிசு பொருட்களாக ரோம் நகருக்கு இழுத்துச் செல்லப்பட்டு அடிமைகளாக விற்கப்பட்டனர். ரோம் நகரின் விளையாட்டு அரங்கங்களில் காட்டு மிருகங்களுக்கு இரையாக வீசி எறியப்பட்டனர். அல்லது உலகம் முழுவதிலும் வீடில்லாமல் அலைபவர்களாக சிதறடிக்கப்பட்டனர். யூதர்கள் அவர்களை கட்டும் விலங்குகளை அவர்களாகவே வார்த்திருந்தனர். பழிவாங்குதலின் பாத்திரத்தை அவர்கள் தாங்களாகவே நிறைத்திருந்தனர். ஒரு ஜாதியாக இருந்த அவர்களின் மீது வந்த முழுமையான அழிவு சிதறடிப்பின் போது பின்தொடர்ந்த ஆபத்துகளாகியவை அவர்களது சொந்த கரங்களினால் விதைத்ததின் அறுவடையைச் செய்து கொண்டிருந்தன. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கிக் கொண்டாய், நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். ஓசியா 13:9, 14:1. தேவனுடைய நேரடியான கட்டளையினால்தான் அவர்களுக்கு தண்டனை வந்தது என்று அவர்களது துன்பங்களால் அடிக்கடி எடுத்துக் காட்டப்படுகின்றன. பெரும் வஞ்சகனாகிய சாத்தான் இவ்விதமாகத்தான் அவனது சொந்த வேலையை மறைக்க வகை தேடுகிறான். தெய்வீக அன்பையும் இரக்கத்தையும் முரட்டுத்தனமான பிடிவாதத்துடன் நிராகரித்ததினால் தேவனுடைய பாதுகாப்பு தங்களை விட்டு விலகிச் செல்லும்படி செய்தனர். அதனால் அவர்களது விருப்பத்தின்படி அவர்களை ஆளுவதற்கு சாத்தான் அனுமதிக்கப்பட்டான். சாத்தானின் வல்லமைக்கு தங்களை விட்டுக் கொடுப்பவர்களுக்கு என்ன நிகழும் என்பதன் நடைமுறை விளக்கமாக எருசலேமின் அழிவில் நிகழ்த்தப்பட்ட சகிக்க முடியாத கொடுமைகள் உள்ளன.
நாம் அனுபவிக்கும் சமாதானத்திற்கும் பாதுகாப்பிற்கும் நாம் எந்த அளவிற்கு கிறிஸ்துவிற்கு கடன்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறியோம். கட்டுப்படுத்தும் தேவனுடைய வல்லமைதான் மனித இனம் முற்றிலுமாக சாத்தானின் கட்டுப்பாட்டிற்குள் கடந்து சென்றுவிடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. தீமை செய்கிறவனின் தீமைமிக்க வல்லமையை தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கும் தேவனுடைய இரக்கத்திற்கும் நீடிய பொறுமைக்கும் கீழ்ப்படியாதவர்களும் நன்றி கெட்டவர்களும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டியதற்கு காரணமிருக்கிறது. தெய்வீக சகிப்புத்தன்மையின் எல்லையை மனிதர்கள் கடந்து செல்லும்போது அந்த கட்டுப்படுத்துதல் நீக்கப்படுகிறது, மீறுகிறது. மீறுதலுக்கான தண்டனையை நடத்தி வைக்கும் ஒருவரை, நிராகரித்தவர்களை, அவர்கள் விதைத்தவைகளை அவர்களே அறுவடை செய்து கொள்ளும்படி அவர் விட்டுவிடுகிறார். நிராகரிக்கப்பட்ட ஒளிக்கதிர் ஒவ்வொன்றும் மிந்திக்கப்பட்ட அல்லது செவிசாய்க்கப்படாமல் விடப்பட்ட எச்சரிக்கை ஒவ்வொன்றும் நடப்பிக்கப்பட்ட வெறிச்செயல் ஒவ்வொன்றும் தேவப்பிரமாணத்தின் மீறுதல் ஒவ்வொன்றும் விதைக்கப்பட்ட ஒரு விதையாக இருந்து அதன் தவறாத அறுவடையை தருவதாக உள்ளது. தொடர்ந்து பிடிவாதமாக எதிர்க்கப்படுவதால் தேவனுடைய ஆவியானவர் இறுதியில் பாவியிடமிருந்து விலக்கிக் கொள்ளப்படவே ஆத்துமாவின் தீய ஆசைகளை கட்டுப்படுத்தும் வல்லமை இல்லாமலாகிவிடுகிறது. தெய்வீக கிருபையுடனும் ஈவுடனும் சச்சரவு செய்து தெய்வீக இரக்கத்தின் பரிந்து பேசுதலை தடுத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எருசலேமின் அழிவு பயங்கரமான பக்தி வினயமான எச்சரிப்பாக உள்ளது.
பாவத்தின் மீதுள்ள தேவனுடைய வெறுப்பு, குற்றமுள்ளவனின் மீது உண்டாகக்கூடிய தண்டனையின் நிச்சயம் ஆகியவைகளுக்கு இதைவிட அதிகமான ஒரு சாட்சி ஒருபோதும் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. எருசலேமை சந்திக்கவுள்ள நியாயத்தீர்ப்பு பற்றிய இரட்சகரின் தீர்க்க தரிசனம் பயங்கரமான பாழ்கடிப்பை பற்றிய மற்றொன்றின் நிறைவேறுதலின் மங்கிய நிழலாக இருந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட நகரத்தில் தேவனுடைய இரக்கத்தை நிராகரித்து அவரது பிரமாணத்தை காலின் கீழிட்டு மிதித்ததினால் உலகத்தில் ஏற்பட்ட பயங்கரமான அழிவினை நாம் காணலாம். உலகம் இதுவரை சாட்சியாக கண்டுள்ள மனித இனத்தின் துன்பங்களின் பதிவேடுகள் இருண்டவையாக உள்ளன. அதை சிந்திக்கும்போது இதயம் நோயடைந்து மனம் மயக்கமடைகிறது. பரலோக அதிகாரத்தை நிராகரித்ததின் பலன் பயங்கரமானவைகளாக உள்ளது. ஆனால் எதிர்காலத்தை பற்றிய வெளிப்படுத்தல்களில் அதைவிடவும் இருளடைந்த ஒரு சாட்சி முன்வைக்கப்பட்டுள்ளது. அமளிமிக்க நீண்ட ஊர்வலங்கள், சச்சரவுகள், அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்கள், இரத்தத்தில் புரண்ட உடுப்பு, ஏசாயா 9:5 ஆகியவை கடந்த காலத்தின் பதிவேட்டுச் சான்றுகளாக உள்ளன. மனிதர்களுடைய வெறிகளையும் சாத்தானின் கோபத்தையும் கட்டுப்படுத்தாதபடி தேவனுடைய ஆவி முற்றிலுமாக விலகிச் செல்லும் அந்த நாளில் உண்டாகக்கூடிய பயங்கரங்களுடன் ஒப்பிடும்போது இவையெல்லாம் ஒன்றுமில்லை. அப்போது இதற்கு முன் ஒருபோதும் இருந்திராத விதத்தில் உலகம் சாத்தானின் ஆளுகையின் முடிவுகளை பார்க்கும். ஆனால் எருசலேமின் அழிவை போன்றிருக்கும் அந்த நாளில் நித்திய ஜீவனுக்கென்று பெயரெழுதப்பட்டிருக்கும் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஏசாயா 4:3 விசுவாசமுள்ளவர்களை தம்முடன் சேர்த்துக் கொள்வதற்காக தாம் இரண்டாம் முறை வருவதாக கிறிஸ்து அறிவித்திருக்கிறார். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய்த் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்தும் கூட்டிச் சேர்ப்பார்கள். மத்தேயு 24:30-31. நீக்கப்படும்போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். -2 தெசலோனிக்கேயர் 2:8. பண்டைய இஸ்ரவேலர்களைப் போலவே துன்மார்க்கர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகின்றனர். அவர்களுடைய அக்கிரமத்தினால் அவர்கள் விழுகிறார்கள். பாவமிக்க ஒரு வாழ்க்கையினால் அவர்கள் தேவனுடன் தொடர்பில்லாத ஒரு நிலையில் தங்களை தாங்களே விலக்கி வைத்துக் கொள்கின்றனர். தீமையினால் அவர்களது தன்மைகள் மிகவும் கீழாகிவிட்டதினால் அவரது மகிமையின் பிரசன்னம் அவர்களை பற்றச்சிக்கும் ஒரு அக்கினியாக இருக்கிறது.
கிறிஸ்துவின் வார்த்தைகளினால் கொடுக்கப்பட்டுள்ள போதனைகளை அலட்சியப்படுத்தாமலிருக்க மனிதர்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்பார்களாக. வரவிருக்கும் பாழாக்குதலிலிருந்து தப்பிக்கும்படியாக தமது சீடர்களுக்கு அடையாளங்களை கொடுத்து எச்சரித்தது போல இறுதி அழிவை குறித்த அடையாளங்களை கொடுத்து
வரவிருக்கும் கோபத்திற்கு தப்பி ஓடிச் செல்லும்படி அவர் உலகை எச்சரித்திருக்கிறார். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். லூக்கா 21:25. அவரது வருகையின் இந்த முன்னடையாளங்களான இவைகளையெல்லாம் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். மத்தேயு 24:29, மார்க்கு 13:24-26, வெளிப்படுத்தல் 6:12-17 என்பதை அறிய வேண்டும். ஆகையால் நீங்கள் விழித்திருங்கள் என்று எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பிற்கு செவிசாய்ப்பவர்களை அந்த நாள் மேற்கொள்ளாதபடிக்கு அவர்கள் அந்தகாரத்தில் விடப்படமாட்டார்கள். ஆனால் விழித்திராதவர்களின் மீது இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். தாஷ் 1 தெசலோனிக்கேயர் 5:2.
எருசலேமின் அழிவை பற்றிய இரட்சகரின் எச்சரிப்பை பெற்றுக்கொள்ள யூதர்கள் எப்படி ஆயத்தமற்றவர்களாக இருந்தார்களோ அதைப்போலவே இந்த காலத்திற்குரிய தூதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமற்றதாக உலகம் இருக்கிறது. அந்தந்த நாள் எப்பொழுது வந்தாலும் தெய்வபக்தி இல்லாதவர்களுக்கு அவர்கள் அறியாத நேரத்தில்தான் வரும். வாழ்க்கை அதன் மாறாத வட்டத்தத்தில் சுழன்று கொண்டிருக்கும்போது மனிதர்கள் இன்பம் காண்பதிலும் வியாபாரத்திலும் போக்குவரத்திலும் பணம் சம்பாதிப்பதிலும் சமயத் தலைவர்கள் உலகத்தின் முன்னேற்றத்தைப் பற்றியும் அறிவு வளர்ச்சியைப் பற்றியும் மக்கள் ஒரு பொய்யான பாதுகாப்பு என்னும் தொட்டிலில் ஆடுவதிலும் ஈடுபட்டிருக்கும்போது காவலில்லாத வீட்டிற்குள் நடு இரவில் திருடன் நுழைவது போல் கவனமற்றவர்களின் மீதும் தெய்வபக்தி இல்லாதவர்களின் மீதும் அழிவு திடீரென்று வரும். அவர்கள் தப்பிப்போவதில்லை.